அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 13 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல்களை திமுக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவை வெளியிட்டிருப்பது குறித்த செய்தி, தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து சில தலைவர்கள் விலகி மீண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருப்பது பற்றிய தகவல்கள், தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு பிரிவுகளை அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது பற்றிய செய்தி,
இது வந்து மறுபடியும் வந்து ஒரு போதி தற்காலிகமாக ஒரு கண் துடைப்பு மாதிரிதான் எனக்கு தெரியுது. இப்படி ஒரு
உள்ளிட்ட செய்திகள் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
பல்கேரியாவில் கண்காணிப்பில் ஈடுபடும் குழு ஒன்று ஆப்கானிஸ்தானியர்கள் 3 கட்டி போடுவதாக காண்பிக்கும் வீடியோ ஒன்று இணையத்தில் பரவலாக வெளியானதை அடுத்து குடியேறிகளை பிழையாக கையாள வேண்டாம் என பல்கேரிய உள்துறை அமைச்சர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். துருக்கியுடனான பல்கேரியாவின் எல்லையில் சிவிலியன் தன்னார்வ குழுக்கள் ஸ்தாபிக்கப்பட்டதை பிரதமர் மற்றும் மூத்த எல்லை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் வரவேற்றனர். ஆனால் அந்த வீடியோவிற்கு பரவலாக கண்டனங்கள் வெளியிடப்பட்டதை அடுத்து அவர்கள் பின்வாங்கிக் கொண்டனர்.
கிரேக்கத்துடனான மெசடோனியா எல்லையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குடியேறிகள் மீது மெசடோனிய காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள முட்கம்பி வேலிகளை குடியேறிகள் இழுக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினரின் இந்த நடவடிக்கை வந்துள்ளது. மெசடோனியா, சுலோவேனியா மற்றும் குரேசியா ஆகிய நாடுகளின் அதிபர்கள் அப்பகுதியிலிருந்து சில மீட்டருக்கு அப்பால் பயணிக்கும் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதற்கு முன்னர் இதே போன்றதொரு சம்பவத்தில் சுமார் 300 தாக்கப்பட்டனர் எனவும், அவர்களில் 3 சிறார்கள் எனவும் எல்லைகளற்ற மருத்துவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த சிறார்கள் ரப்பர் குண்டு தாக்குதலுக்கு உள்ளாயிருந்தனர் எனவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது.
கடந்த ஆண்டு பாரிஸில் யூதர் ஒருவருக்கு சொந்தமான சூப்பர் மார்க்கெட் ஒன்றை தாக்கிய இஸ்லாமியவாத தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களை வழங்கினார் என்ற சந்தேகத்தில் பிரெஞ்சு பிரஜையொருவரை தாம் கைது செய்துள்ளதாக ஸ்பெயின் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஸ்பெயினின் தெற்கு பகுதியான மலாக்காவில் பிரெஞ்சு காவல்துறையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் அந்தோனி டெனிவி கைது செய்யப்பட்டதாக ஸ்பெயின் உள்துறை செயலகம் தெரிவித்துள்ளது.
இந்திய நிர்வாகத்திற்குட்பட்ட காஷ்மீர் பகுதியில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் தாக்குதலுக்குள்ளான 4 நபரும் உயிரிழந்துள்ளார். அரச படையினர் மேற்கொண்ட கண்ணீர் எரிவாயு குப்பி இளம் வயதான இவர் தலையில் பட்டதை அடுத்து அவர் உயிரிழந்தார் என சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். ட்ருக்முல்லா என்ற இடத்தில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சுமார் 200 அடங்கிய கூட்டத்தின் மத்தியில் இவர் இருந்துள்ளார். இந்த நகர் ஹாந்த்வாராவுக்கு அருகில் இருப்பதோடு ஹாந்த்வாராவில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 3 கொல்லப்பட்டனர்.
சீனாவில் தமது ஒருபால் உறவு திருமணத்தை சீன அதிகாரிகள் அங்கீகரிக்க வேண்டும் என கோரி ஒருபால் உறவில் உள்ள ஆண் ஒருவர் மேற்கொண்ட மனுவை மறுத்துள்ள சீனாவில் உள்ள நீதிபதியொருவர் அதற்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளார். ஒருபால் உறவு தொடர்பில் சீன நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டிருந்த முதல் வழக்கு இதுவாகும்.
சவுதி அரேபியாவில் மதத்துறைக்கு பொறுப்பான காவல்துறையினரின் அதிகாரங்களை கட்டுப்படுத்த புதிய ஒழுங்கு விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. அங்கு காவல்துறையினர் தமது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என அண்மைய ஆண்டுகளில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருந்தன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். அடுத்தது செய்தி அரங்கம். முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் விரைவில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல்களை திமுக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவை வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து சென்னையிலிருந்து ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன்.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும் 173 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி திமுக தலைவர் கருணாநிதி திருவாரூர் தொகுதியிலும், பொருளாளர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும், தலைமை கழக முதன்மைச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் க அன்பழகனின் பெயர் இன்று வெளியாகியுள்ள வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெறவில்லை. தமிழக முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா போட்டியிடும் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் அவரை எதிர்த்து திமுக தரப்பில் திருமதி சிம்லா முத்துச்சோழன் என்பவர் போட்டியிடுவார் என்றும் அந்த பட்டியலில் தெரிவித்தார். அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் உள்ள 173 வேட்பாளர்களில் 19 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தொடர்ந்து திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடும் பூம்புகார், விழுப்புரம், வாணியம்பாடி, மணப்பாறை மற்றும் கடையநல்லூர் ஆகிய 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்களும் வெளியிடப்பட்டது. இதற்கிடையே தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களின் பெயர்களை படிப்படியாக அறிவித்து வருகிறது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக சார்பில் போட்டியிடும் கூட்டணியில் தேமுதிகவுக்கு 104 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எனினும் அந்த கூட்டணியில் இருக்கும் இதர கட்சிகள் தமது வேட்பாளர்கள் பட்டியலை இன்னமும் அறிவிக்கவில்லை. அந்த கூட்டணியில் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன எனும் தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் 2 வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. 72 வேட்பாளர்களின் பெயர்களை கொண்டிருந்த இந்த பட்டியலிலும் அக்கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அன்புமணி ராமதாஸ் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார். தமிழ்நாட்டில் ஜி கே வாசன் தலைமையில் இயங்கி வரும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேமுதிக கூட்டணியில் இணைந்ததை அடுத்து அக்கட்சியைச் சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட தலைவர்கள் அதிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளனர். சங்கீதாராஜன் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் கூட்டணி குறித்து அதிருப்தி அடைந்து அக்கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளனர். ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுகிறது. அக்கட்சியின் இந்த முடிவு தங்களுக்கு அதிருப்தி அளிப்பதாக அக்கட்சியைச் சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ், விஸ்வநாதன், எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் தெரிவித்திருந்தனர். இவர்களில் பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் மீண்டும் காங்கிரஸில் இணைந்துள்ளனர். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் EVKS இளங்கோவன், தமிழக காங்கிரஸ் 3 பெரிய கட்சியாக உருவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டார்.
குறிப்பாக பின்னணி போன்றவர்கள்லாம் வந்தது காங்கிரசுக்கு இழந்த பலத்தை மீண்டும் தருகின்ற ஒரு நல்ல அர்த்தமாக இருக்கின்றது.
செய்தியாளர்களிடம் பேசிய பீட்டர் அல்போன்ஸ், தமிழக காங்கிரஸ் கட்சி இந்த முறை சிறப்பான கூட்டணியை அமைத்திருப்பதாக தெரிவித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்திருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன், சிலர் விலகுவதால் தங்கள் கட்சிக்கு பின்னடைவு ஏதும் இல்லை என கூறினார்.
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே ஒரு சில தனி நபர்களும் அவர்களோடு 40-50 பேரும் ஒரு கட்சியிலே இணைவதால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பலவீனமும் கிடையாது.
திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் இந்திய காங்கிரஸ் கட்சி 41 இடங்களில் போட்டியிடுகிறது. தேமுதிக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 26 இடங்களில் போட்டியிடுகிறது.
செய்திக்குறிப்பை அளித்தவர் சங்கீதராஜன். இனி இலங்கையிலிருந்து ஒரு செய்தி. இலங்கை கிளிநொச்சி மாவட்டத்தில் ராணுவ வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானது தொடர்பாக செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளர் ஒருவர் இராணுவத்தால் அச்சுறுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டம் பூனாரி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற அரச தொலைக்காட்சி ஒன்றின் செய்தியாளர் ஒருவர் இராணுவத்தினரால் அச்சுறுத்தப்பட்டதாகவும் அவருடைய கேமரா சேதமாக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினரிடம் முறையிடப்பட்டிருக்கின்றது. இராணுவத்தின் தண்ணீர் பவுசர் ஒன்றும் தனியார் வாகனம் ஒன்றுமே இந்த விபத்தில் சிக்கியிருக்கின்றன. இவற்றின் சாரதிகள் இருவரும் காயமடைந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இராணுவ சாரதி பின்னர் மரணமாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிய செய்தியாளர் நிச்சிங்கம் நிபோஜன் அவர்களை தொடர்பு கொண்டு இது பற்றிய விவரம் என்ன என கேட்டேன்.
போலண்டு வந்தது பூநகரி குடமுருட்டி பாறதுக்கு பக்கத்துல வந்து இராணுவத்தினருடைய தண்ணீர் பவுசர் ஒன்றும் தனியார் டிப்பர் ஒன்றும் ஆக்சிடென்ட் பட்டிருக்குன்னு சொல்லியும் அதுல வந்து 2 காயமடைந்து கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி செல்லப்பட்டிருக்க வந்த தகவலை எடுத்து நான் அந்த இடத்துக்கு செய்தி சேகரிக்க சென்றிருந்தேன். சென்ற இடத்துல அடிபட்டிருந்த டிப்பரை நான் வந்து என்னுடைய கேமரா மூலம் படம் எடுக்கும் போது சிவில் உடுப்பின்ற ஒரு இராணுவ சிப்பாய் ஒருவர் இதுல தன்னை கீழ்நிலை அடையாளப்படுத்திக் கொண்டவர் என்னுடைய கேமராவை வந்து பறிச்சு கொண்டவர். பறிச்சிட்டு என்ன யாருன்னு கேட்டார். நான் என்னுடைய ஊடகவியலாளர் அடையாளத்தை காட்டி நான் வந்து ITN செய்தியாளர், நான் செய்தியாளருக்காக வந்திருக்கேன் சொல்லி என்னுடைய ஐடியை காட்டினேன். ஐடியை பார்த்துட்டு அவர் சொன்னார், எனக்கு ஊடகவியலாளர் என்ற பிரச்சனை இல்ல, இந்த ஆர்மி டிவிஷன் கேர்னல் இதை படம் அடிக்கலான்னு சொல்லி என்ன கேமரால இருந்த வீடியோ போட்டோ எல்லாத்தையும் அடிச்சிட்டு என்னுடைய கேமரா வந்து நிலத்துல ஓங்கி அடிக்க ரை பண்ண இடத்துல என்னோட கேமராவுடைய லென்ஸ் வந்து பழுதடைஞ்சு பாதிக்க முடியாத நிலைமையில இருக்கு. கிளிநொச்சி வைத்தியசாலையில வந்து அனுமதிக்கப்பட்ட இராணுவ வாகனத்தினுடைய சாரதி இன்று உயிரிழந்திருக்கின்றார்
என்றார் நிபோஜன் அவர்கள்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் மாணிக்க வாசகம். தமிழகத்தில் தொடர்ந்து ஆணவ கொலைகள் நடந்து வரும் நிலையில் இந்த ஆணவ கொலைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மாவட்டம் தோறும் இதற்கென சிறப்பு குழுக்களை அமைக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தமிழக அரசுக்கு வழங்கியுள்ள வழிகாட்டுதல் ஒன்றில் கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளின் புகார்களை பெற மாவட்டம் தோறும் சிறப்பு பிரிவுகளை உருவாக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அதேபோல அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய உதவி மையங்களை மாநில அரசு அமைக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளது. மேலும் கலப்பு திருமணம் செய்து கொண்டுள்ள தம்பதியர் தங்குவதற்கு தற்காலிக இருப்பிடம் அமைத்துக் கொடுக்கவும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆணவ கொலை விவகாரம் தொடர்புடைய வழக்கு ஒன்றின் விசாரணையின் போதே இந்த வழிகாட்டுதல்களை நீதிமன்றம் வழங்கியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் 82 ஆணவ கொலைகள் நடைபெற்றுள்ளதாக தமிழகத்தில் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. சமீப காலங்களில் இதுபோன்ற கொலைகள் அதிகரிக்க துவங்கியுள்ளதாகவும் தமிழக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இன்று நீதிமன்றம் கூறியுள்ளது குறித்து எவிடன்ஸ் என்கிற தன்னார்வ தொண்டு அமைப்பை சேர்ந்த கதிரிடம் கேட்டேன்.
சார், இது மறுபடியும் இது வந்து இதுல உள்ள அமைப்பு கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனை இதுல கண்டிப்பா வரும்.
ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி ஒரு அறிவியல் செய்தி. ஜீகா வைரஸ் எதிர்பார்த்ததை விட அமெரிக்காவை மிக மோசமாக தாக்கக்கூடும் என அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். விரிவான தகவல்களுடன் பிரதீபன், புனிதசீலன்.
அமெரிக்காவில் ஜீகா வைரஸ் நினைத்ததை விட பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அமெரிக்க பொது சுகாதார அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இந்த வைரஸ் காரணமாக பெருமளவிலான பிள்ளைகள் குறைபாடுகளுடன் பிறக்கின்றன என நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்புக்கான மையங்களின் அதிகாரி ஆன் ஷூசன் தெரிவித்தார்.
Everything we look at with this virus seems to be a bit scarier than we initially thought.
கொசு மூலம் பரவும் இந்த வைரஸ் தாக்கம் ஆரம்பத்தில் நினைத்ததை விட அமெரிக்காவில் மேலும் பல மாநிலங்களிலும் பரவும் அபாயம் உள்ளது
என்றார் ஆன் ஷூசர். ஒரு ஆண்டிற்கு முன்னர் பிரேசிலில் பரவிய ஜீகா வைரஸ் காரணமாக அங்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் குறைபாடுகளுடன் பிறந்துள்ளன. தற்போது அமெரிக்காவில் பரவலாக இந்த வைரஸ் தாக்கம் இனம் காணப்பட்டுள்ளது. அமெரிக்க கண்டத்தில் 346 பேர் இந்த நோய் தாக்கத்திற்குள்ளாகியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய ஒவ்வாமை மற்றும் தொற்று நோய்களுக்கான அமெரிக்க தேசிய நிறுவனத்தின் இயக்குநர் அந்தோனி ஃபாசி, ஜீகா வைரஸ் தொடர்பிலான மேலதிக ஆய்வு ஒன்று அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும், அப்போதுதான் அதனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் என்ற அவசர அழைப்பு ஒன்றை விடுத்தார்.
இந்த வைரஸ் நரம்பு மண்டலத்தை நேரடியாக தாக்குவது அண்மைய ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நரம்பு திசுக்களை தாக்கும் வல்லமை இந்த வைரசுக்கு இருப்பது அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இந்த வைரஸ் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது
என்று தெரிவித்தார் அந்தோனி ஃபாசி. ஜீகா வைரசுக்கான தடுப்பூசி ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என தெரிவித்த அந்த நிறுவனத்தின் அதிகாரி பேராசிரியர் மைக்கேல் ஆஸ்டர்ஹோம், இந்த வைரசை பரப்பும் கொசுக்கள் பெருகுவதை தடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என அனைவரையும் கேட்டுக்கொண்டார்.
ஜீகா வைரஸை பரப்பும் கொசுக்கள் குப்பை கழிவுகள் மத்தியில் இனப்பெருக்கம் செய்கின்றன. நாம் உண்மையிலேயே இதனை ஒழித்துக் கட்ட வேண்டுமென்றால் இவ்வாறு மூளை முடுக்குகள் எங்கும் தேங்கி கிடக்கும் கழிவுகளை துப்புரவு செய்ய வேண்டும்
என்றார் பேராசிரியர் மைக்கேல் ஆஸ்டர்ஹோம்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் பிரதீபன், புனிதசீலன். இனி ஒரு விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்தின் சர்ரே விளையாட்டுக் கழகத்தின் கிரிக்கெட் அணிக்காக இலங்கையின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் சங்ககாரா மீண்டும் விளையாடவிருக்கிறார். சார்லஸ் பீட்டர் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
இலங்கையின் கிரிக்கெட் நட்சத்திரம் குமார் சங்கக்காரா இந்த ஆண்டும் இங்கிலாந்தின் சரே கிரிக்கெட் கழகத்திற்காக விளையாட உள்ளார். குளிர், காற்று மற்றும் மழையுடனான காலநிலையின் மத்தியில் இம்முறையும் அவர் சரே கழகத்துக்காக தைரியத்துடன் களமிறங்குகிறார். எப்போதுமே பெட்டிங் தனக்கு உச்சகட்ட சுக அனுபவம் கொடுப்பதாக அவர் பிபிசிக்கு தெரிவித்தார்.
கிரிக்கெட்டை நான் விரும்பி விளையாடுகிறேன். கடந்த ஆண்டு சரே கழகத்திற்காக விளையாடியது எனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்தது. மீண்டும் அந்த கழகத்திற்கு விளையாடுவதற்காக எதிர்பார்த்துள்ளேன். இங்கு விளையாடுவது எனக்கு கிரிக்கெட்டில் தொடர்ச்சியான ஈடுபாட்டை எப்போதுமே கொடுப்பதாக உள்ளது. கடந்த ஆண்டும் சிறப்பாக விளையாடியிருந்தோம். இம்முறையும் டிவிஷன் 1 விளையாடப் போகிறோம். அது அனைவருக்கும் ஒரு புதிய சவாலாக உள்ளது. அதில் நன்றாக ஆடுவோம்.
தான் சர்வதேச போட்டிகளில் விளையாடாமல் இருப்பது தனக்கு கஷ்டமாக இருந்தாலும் சர்வதேச போட்டிகளிலிருந்து தான் ஓய்வு எடுத்த முடிவு சரியானது என கூறினார். காலத்தின் தேவைக்கு ஏற்றாற்போல் வாழ வேண்டும் எனவும் சங்கக்கார மேலும் தெரிவித்தார். குமார் சங்கக்காரவுடனான நேர்காணல் எதிர்வரும் சனிக்கிழமை பிபிசி ஸ்டம்ப் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
செய்தியை அளித்தவர் சார்லஸ் பீட்டர். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.